நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் ரகுராம் அவர்களே.
வணக்கம்.
வங்கிகள் மீதான ராயல் கமிஷன் விசாரணை பற்றி நாங்கள் தொடராக பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். கடந்த வாரம் இந்த ராயல் கமிஷன் விசாரணை குழுவின் பின்னணி பற்றியும் அதன் செயற்பாடுகள் பற்றியும் பார்த்தோம். இனி நாங்கள் அந்த விசாரணை குழுவின் முடிவுகள் என்னவெல்லாம் தெரிவித்து வருகின்றன என்று பார்ப்போம். குறிப்பாக அந்த விசாரணை குழுவின் முடிவுகளை அடுத்து அல்லது விசாரணைகளை அடுத்து சில முக்கிய புள்ளிகள் பதவி விலகி இருக்கின்றார்கள் இல்லையா, அதை பற்றி எங்களுக்கு விளக்க முடியுமா?
உண்மையில் இந்த விசாரணை குழு ஆரம்பித்த பின்னர் எவருமே இவ்வளவு தூரம் மோசடிகள் இடம்பெற்றிருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆகவே பலருக்கு இது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக அரசு தரப்பு என்று பார்க்கும் பொழுது மல்கன் டர்ன்புல்லாக இருக்கட்டும், ஸ்காட் மோரிசனாக இருக்கட்டும், இதனை கொண்டு வர வேண்டும் என்று தூண்டிய எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், எல்லோருக்குமே ஆச்சரியத்தன்மையில் ஆச்சரியமாக இருக்கின்றது. அந்த வகையில் இப்பொழுது இது காபு வாங்க தொடங்கி இருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த AMPயினுடைய சிஇஓ சீப் எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் கிரேக் மில்லர் அவர்கள் இந்த விசாரணையை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே தனது பதவியை விட்டு விலகி இருந்தார். அதன் பின்னர் கடந்த திங்கட்கிழமை அவர்களுடைய AMPயினுடைய சகல நிர்வாகிகளும் பதவி விலகுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனாலும் அதனுடைய தலைவி கேத்ரின் பிரனா அவர்கள் தனது பதவியை விட்டு விலகியிருந்தார். இதற்கு அப்பால் பார்த்தோமானால் இப்பொழுது பொருளாளர் ஸ்காட் மோரிசன் அவர்கள் ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். அதாவது ஏன் அவர் அந்த விடயத்தை கூறியிருக்கிறார் என்று சொன்னால், வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களை அரசு தரப்பில் இருந்து கண்காணிக்கும் எப்ரா என்று கூறக்கூடிய ஆஸ்திரேலியன் புரூடென்ஷியல் ரெகுலேஷன் அத்தாரிட்டி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த அறிக்கையில் காமன்வெல்த் வங்கியை பற்றி அவர்கள் மிகவும் காரசாரமான ஒரு கருத்தை தமது அறிக்கையிலே வெளியிட்டிருக்கின்றார்கள். இதனை பார்த்த ஸ்காட் மோரிசன் அவர்கள் ஒரு விடயத்தை தெளிவாக கூறியிருக்கின்றார். அதாவது காமன்வெல்த் வங்கியின் அனைத்து நிர்வாகிகளும் அதனுடைய நிர்வாக குழுவிலே அங்கம் வைக்கும் அனைவருமே பதவி விலக வேண்டும், ஏனெனில் அவர்கள் இது ஒரு தங்களுடைய ஓய்வு கால பதவியாக இதை பார்த்திருக்கின்றார்களோ தெரியவில்லை, உண்மையில் இது மிகவும் ஒரு பொறுப்பு மிக்க பதவிகளில் அவர்கள் வகிக்கின்றார்கள் என்பதை மறந்து விட்டார்கள் போயிருக்கின்றது. ஆகவே அவர்கள் அனைவருமே பதவி விலக வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். ஆகவே இது நான் நினைக்கின்றேன் இந்த AMPயினுடைய இது உயர் அதிகாரிகள் பதவியில் இருந்து நீங்கியது ஒரு ஆரம்ப கட்டமாகத்தான் பார்க்க வேண்டும். இதன் பின்னரும் பலரை இந்த விடயம் காபு வாங்க போகின்றது என்பதற்கு அது ஒரு அறிகுறியாக நாங்கள் பார்க்கலாம்.
சரி, இந்த நிதி நிறுவனங்களின் மோசடிகள் குறித்த செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற பின்னணியில் அதில் பங்குதாரர்களாக இருக்கின்றவர்களை வந்து இது எதிர்காலத்தில் எப்படி பாதிக்க கூடும் என்று நினைக்கிறீர்கள்?
இது உண்மையில் நல்ல ஒரு கேள்வி. ஏனெனில் நாங்கள் இந்த ஷோர்ட் டேர்ம் சொல்யூஷன் என்று பார்க்கின்றோம். அதாவது குறுகிய காலத்தில் இதனுடைய பாதிப்புகள், இவர்கள் கட்டப்போகும் தண்ட பணங்கள் அல்லது இவர்கள் வழக்குகளில் கட்டப்போகும் தண்டங்கள் இதை தான் பார்க்கின்றோம். ஆனால் நீண்ட காலத்தில் இது எவ்வாறு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது என்று பார்ப்பது மிகவும் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. 1980ஆம் ஆண்டிலே அரசாங்கம் இந்த வங்கிகள் மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்தி இருந்தது. அதன் பின்னர் பார்த்தோமானால் இந்த வட்டி வீதத்தினுடைய வீழ்ச்சி அது 17.5% இப்பொழுது 1.5% இருக்கின்றது. வீழ்ச்சி காரணமாக இந்த வங்கிகள் இந்த நிதி நிறுவனங்களின் லாபங்கள் அதி உச்சத்தை சென்றடைந்து கொண்டிருந்தது. அந்த வகையில் நாங்கள் உதாரணமாக பார்க்க போனால் கடந்த வருடம் காமன்வெல்த் வங்கியினுடைய முழு வருடத்துக்கான லாபம் வந்து 4.6% அதற்கு முன்னே ஆண்டை விட அதிகரித்து 9.8 பில்லியனாக இருந்திருக்கின்றது. இதே போல் மற்ற வங்கிகளை பார்த்தோமானால் வெஸ்பெக் 8.1 பில்லியனாகவும், ANZ 6.4 பில்லியனாகவும், NAB 6.6 பில்லியனாகவும் இருந்திருக்கின்றது. ஆகவே நீங்களே பார்த்தீர்களானால் இவர்களுடைய லாபங்கள் மிக அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றது. இதில் ஒரு சின்ன விடயத்தை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த 4 பிரதான வங்கிகளுடைய மொத்த சொத்து மதிப்பு 4.6 டிரில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். ஆஸ்திரேலியாவின் பொருளாதாரத்தின் மொத்த தொகை 1.8 டிரில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர்கள் மட்டுமே. அப்படியானால் இவர்களுடைய கணக்கை பார்த்தீர்களானால் எவ்வளவு தூரத்துக்கு சொத்து மதிப்போடு இந்த வங்கிகள் இருக்கின்றது என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. இன்னும் ஒரு விடயத்தை நான் கூற விரும்புகின்றேன். மொத்தமாக இந்த வங்கிகள் பிரதான வங்கிகள் கொடுத்த கடன்கள் லோனுடைய மொத்த வெளியீடு 1990 242 பில்லியனாகத்தான் இருந்திருந்தது. ஆனால் இப்பொழுது அவர்கள் மொத்தமாக கொடுத்திருக்கின்ற கடனினுடைய எண்ணிக்கை 2.5 trillion Australian dollars. ஆகவே இவர்களுடைய வளர்ச்சி ஒரு மிக பாரிய ஒரு வளர்ச்சியை இவர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிருந்தார்கள். அதில் தான் இந்த பல சிக்கல்கள் ஏற்பட்டிருந்ததும் எவ்வாறு தங்களுடைய லாபங்களை கூட்டுவது என்று இவர்கள் பார்த்ததும் தான் இவர்கள் தம் மீது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை சற்று தளர்த்தியோ அல்லது அதை மீறியோ பல விடயங்களை செய்து இன்று ஒரு பொருளுக்குள்ளே அகப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பங்குதாரர்கள் என்று பார்க்கும் பொழுது இப்பொழுது ஏஎம்பிக்கு எதிராக 2 வழக்குகள், அதாவது கூட்டு வழக்கு போடுவதற்கான ஏற்பாடுகள் மிக மும்முரமாக மேற்கொள்ளப்படுகின்றன. இது பார்க்கும் பொழுது இந்த சட்டத்தரணிகள் கழுகு போல இப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். இங்கே தங்களுடைய வியாபாரம் எவ்வாறு இந்த வழக்குகளை போடலாம் என்று. முதலாவது வழக்கு அவர்கள் இந்த வாடிக்கையாளர்கள் அந்த வங்கிகள் மீது போடுவதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள். அதன் முதற்கட்டமாக ஏஎம்பி மீது போடுவதற்கு வாடிக்கையாளர்கள் தீர்மானித்திருக்கின்றார்கள். இரண்டாவதாக பங்குதாரர்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த ஏஎம்பி நிறுவனத்தின் நிர்வாகிகள் மீது போட யோசிக்கின்றார்கள். என்னென்று சொன்னால் தங்களுக்கு முறையான தகவல்கள் இவர்கள் தரவில்லை என்று சொல்லி அவர்களும் ஒரு கூட்டு வழக்கை போட போகின்றார்கள். அதனால் இந்த வாடிக்கையாளர்கள் போடும் வழக்கு என்னும் பொழுது அதிலே அவர்களுக்கான கம்பன்சேஷன், அவர்களுக்காக ஏதாவது தண்டங்கள் விதிக்கப்பட்டால் அதனால் பாதிக்கப்படப் போவது வங்கியினுடைய லாபத்தில் தான் துண்டு விழப் போகின்றது. வங்கியின் லாபத்தில் துண்டு விழும் பொழுது அதை பேந்து அதை பாதிக்க போகின்றது பங்குதாரர்களுக்கு தான். அது மட்டுமல்ல, இங்கு பல பெரிய நிறுவனங்கள் கூட அல்லது எங்களுடைய சூப்பர் அனிமேஷன் கூட பல பங்குகளை இது போன்ற நிதி நிறுவனங்களில் வைத்திருக்கின்றன. இவர்களுடைய நிதி நிலைமையில் அது ஒரு லாபத்தில் தாக்கம் ஏற்படும் பொழுதோ அல்லது இவர்களுடைய பங்குகளில் ஒரு விலைச்சரிவு ஏற்படும் பொழுதோ அது மற்றைய மக்களையும் சாதாரண மக்களையும் பங்குகள் வைத்திருப்பவர்களையும் பாதிக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, இந்த விசாரணை குழுவின் இறுதியிலே நிச்சயமாக பல கட்டுப்பாடுகள் வரப்போகின்றது, புதிய கட்டுப்பாடுகள். இந்த புதிய கட்டுப்பாடுகள் வரும் பொழுது இனிமேல் நீங்கள் வீட்டுக்கடன் எடுப்பதோ அல்லது சாதாரண கடன்கள் எடுப்பதோ அல்லது கடன் அட்டை கிரெடிட் கார்டு எடுப்பதோ போன்ற விடயங்களில் பல நெருக்குதல்கள் நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்போகின்றார்கள். ஆகவே இந்த வங்கிகளுக்கான லாபங்களில் ஒரு சரிவு நிச்சயமாக நீண்ட காலத்துக்கு ஏற்பட போகின்றது. இந்த நீண்ட காலத்துக்கு வங்கிகளுடைய இந்த சரிவு ஏற்படும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் முதலில் கை வைக்கப் போவது இங்கு வேலை செய்பவர்களின் எண்ணிக்கையை குறைக்கப் போகின்றார்கள். இந்த வேலை செய்பவர்களின் எண்ணிக்கை குறைக்கும் பொழுது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது. அது அதுக்கு அப்பாலும் இந்த பங்குதாரர்களுடைய விலைச்சரிவு ஏற்படுவதனாலும் ஒரு தாக்கம் ஏற்பட போகின்றது. இதில் ஒரு சின்ன விடயத்தை மட்டும் நான் கூறிக்கொள்கின்றேன். ஏஎன்சி வங்கி ஏற்கனவே தனது வேலையாட்களின் தொகையை 50,152 44,896 குறைத்திருக்கின்றது. என்ஏபி 4,000 பேரை வேலை நீக்க உள்ளதாக தெரிவித்திருக்கின்றது. இது விசாரணைக்கு முன்னரான நிலைமை. விசாரணைக்கு பின்னதான நிலைமைகள் இன்னும் மோசமாகத்தான் இருக்க போகின்றது.
இதுவரை அரசின் சார்பில் வங்கிகளை கண்காணிக்கின்ற அமைப்புகள் பற்றி முதலில் குறிப்பிட்டீர்கள். இந்த அமைப்புகளால் இந்த வங்கிகள் செய்ததாக சொல்லப்படுகின்ற மோசடிகளை வந்து தடுக்க முடியாமல் போனதற்கு என்ன காரணம்?
இதிலே நாங்கள் இதுவரையில் சாதாரண மக்கள் யோசித்திருந்தது இவர்களுக்கான அதிகாரம் முழுமையாக கொடுக்கப்படாமல் இருந்ததுதான் காரணமாக இருக்குமோ என்று ஒரு ஐயப்பாடு இருந்தது. ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. இவர்களுக்கு நிறையவே அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவர்கள் அந்த அதிகாரத்தை சரிவர பயன்படுத்தாமல் இருந்திருக்கின்றார்கள். உதாரணமாக அப்ரா, ஆஸ்திரேலியன் புரூடென்ஷியல் ரெசல்யூஷன் அத்தாரிட்டி என்று கூறப்படுகின்ற அப்ரா, அடுத்தது ஆஸ்திரேலியன் செக்யூரிட்டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷன் ஆசிக், இந்த இவை இரண்டிலையும் பார்த்தோமானால் இவர்கள் அந்த அதிகாரத்தை சரிவர பயன்படுத்தவில்லை. இவர்கள் ஏன் அந்த அதிகாரத்தை சரிவர பயன்படுத்தவில்லை என்பதற்கான காரணம் இதுவரையில் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இதுவரையில் நடமுடிந்த விசாரணைகளில் இருந்து ஒரு விடயத்தை மிக தெளிவாக தெரிகின்றது. குறிப்பாக இந்த அப்ரா என்பது இந்த நிர்வாக இயக்குநர்களை பதவியிலிருந்து நீக்கக்கூடிய அதிகாரங்கள் கூட அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அவர்கள் அதனை செய்யவில்லை. இது தொடர்பாக அதனுடைய முக்கிய அதிகாரி, அதாவது சிரேஷ்ட தலைமை அதிகாரி லூயிஸ் மெக்காலி அவர்கள் விசாரணை ஆணைக்குழுமம் விசாரணை அளிக்கும் பொழுது தெரிவித்திருந்தார். 2013 ஆண்டிலிருந்து இதுவரையில் தாங்கள் சிவில் பெனால்டி ப்ரொசீடிங், அதாவது சிவில் வழக்கினூடாக அல்லது சிவில் நடவடிக்கை ஊடாக வங்கிகள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கின்றார். இதுவரையில் 2008 இந்த ஹெச்சிக் வந்து 229 பேனிங் ஓர்டர்ஸை தான் கொடுத்திருக்கின்றது. ஆனால் அந்த பேனிங் ஓர்டர்ஸை பார்க்கும் பொழுது அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் வந்து உயர்மட்டத்திலிருந்து அடிமட்டம் மட்டும் பல முறைகேடுகள் நடந்திருக்கின்றன. ஆனால் அதுக்கான நடவடிக்கைகள் ஹெச்சிக்கோ அப்ராவோ எடுக்கவில்லை. ஆகவே நிச்சயமாக இந்த விசாரணை குழு முடிவடைந்த பின்னர் உண்மையில் இந்த நிதி நிறுவனங்கள் மீது கட்டுப்பாடுகள் கொண்டு வரும் அதே வேளையில் ஹெச்சிக் அப்ரா போன்ற இந்த இதனை கண்காணிக்கும் அமைப்புகள் சரியான முறையில் இயங்குகின்றதா, அவர்கள் எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதற்கான சில நடைமுறைகளும் இங்கு கொண்டு வரப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அது நிச்சயமாக நடைபெறும். இதுல இன்னும் ஒரு விடயத்தை மிக சுருக்கமாக சொல்லிக் கொள்கின்றேன். அதாவது நாங்கள் வளமையாக நான் எனது எதிர்பார்ப்பு இந்த அட்டமத்துச்சனி சாதாரண மக்களை மட்டும்தான் ஆட்டி படைக்கும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் காமன்வெல்த் வங்கியையும் அது தாக்குகின்றது என்பதற்கு ஒரு சிறு உதாரணம். அவர்கள் நேற்று ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். தாங்கள் 2016 20 மில்லியன் வாடிக்கையாளர்களின் கணக்கு விவரங்களை தொலைத்து விட்டோம் என்று உண்மையை காட்டி இருக்கின்றார்கள். என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்கள் அதனை வைத்திருந்த அந்த வன் தகடு அந்த டிஸ்க் அதனை பொறுப்பாக வைத்திருந்தவர் கவலையீனமாக எங்கேயோ வைத்துவிட்டு போயிருக்கின்றார். இது இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் இந்த இவர்கள் இந்த இதனை இந்த தகவல் இந்த வன் தகடுகளை அழித்து விட்டோம் என்பதற்காக ஒரு சான்றிதழ் வங்கியிலே சமர்ப்பிக்க வேண்டும் இன்னும் ஒரு திணைக்களத்துக்கு. அந்த சான்றிதழ் அங்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. அதிலிருந்தான் அவர்கள் கண்டுபிடித்தார்கள் இந்த வன்தகடுகள் அளிக்கப்படவில்லை. இந்த வன்தகடிலே என்ன இருக்கின்றது? வாடிக்கையாளர்களுடைய பெயர், அவர்களுடைய விலாசம், வங்கி இலக்க விவரம், அவர்கள் மேற்கொண்ட பரிவர்த்தனைகள் என்பன 2016 20 மில்லியன் வாடிக்கையாளர்களின் தகவல்களை துளைத்து விட்டார்கள். ஆகவே இப்பொழுது சிக்கல் ஒன்றன்பின் ஒன்றாக இந்த வங்கிகளை தாக்க ஆரம்பித்திருக்கின்றது. இன்னும் விசாரணைகள் நடைபெற்று பல விடயங்கள் வரும். இதே வழியில் இன்னும் ஒரு விடயத்தையும் இன்று ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த விசாரணை குழுவுக்கு 1 நிச்சயமாக காணாது, குறைந்தது 2 அல்லது 3 சென்றால்தான் உண்மையான முழுமையான விவரங்கள் தெரிய வரும் என்ற ஒரு விடயத்தையும் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே பிரச்சனை இன்னும் பிடிக்கப் போகின்றது.
மிக்க நன்றி ராகுராம் அவர்களே, தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
நன்றி ரேணுகா. நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.